الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى وصل وسلم على النبي المصطفى سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى أما بعد اللهم اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا ولمن له حق علينا கண்ணியமான உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் அல் குர்ஆனுக்கு பின்னால் உலகத்திலே ஒரு தலை சிறந்த நூலாக விளங்கும் சரியான செய்திகளை மட்டும் பதியப்பட்டிருக்கும் நூலான ஸஹீஹுல் புகாரியை பல மாத காலங்களாக உஸ்தாதுமார்களிடம் உட்கார்ந்து இரவு பகலாக விளக்கங்களுடன் அந்த கிதாபை ஓதி அந்த கிதாபினுடைய கடைசி பாடத்தை ஓதி முடிக்குகின்றுடைய பூர்த்தி நிகழ்வில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இவர்கள் வளமையாக முதலாவது பாடத்திலிருந்து இதுவரைக்கும் இதை ஒரு பாடமாக கற்றிருப்பார்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய மஜ்லிஸ் வெறும் மாணவர்களை மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு மஜ்லிஸ் அல்ல. விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே ஒன்று கூடியிருப்பதனால் பாடத்துக்கும் ஒரு ஒரு உரைக்கும் மத்தியிலே உள்ள ஒரு தெளிவுபடுத்தலாக அல்லது சிறியொரு உரையாக இந்த விடயத்தை நாம் அமைத்துக் கொள்வது எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதனால சுருக்கமாக மிக முக்கியமான விடயங்கள் இந்த பாடத்தில் எது சொல்லப்பட வேண்டுமோ அவைகளை மட்டும் பிறக்கி தெரிவு செய்து அவைகளை இங்கு சொல்லலாம் என நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த காரியத்தை இலகுவாக செய்து முடிப்பதற்கு அவனுடைய தௌஃபீகை எங்களுக்கு நசீபாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த முஸ்லிமாக இருந்தாலும் இரண்டு சாட்சியங்கள் சொல்லாமல் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது ரெண்டும் ரெண்டு ஷஹாதத். முதலாவது சாட்சி சொல்றோம், இலாஹனும் வணக்கத்துக்கு தகுதியாக யாருமே இல்லை. வணக்கத்துக்கு தகுதியாதவன் அல்லாஹ் மட்டும்தான். இரண்டாவது சாட்சி சொல்றோம், மனதால் நம்பி உறுதியாக அகீதாவாக உள்ளத்திலே முடிச்சு போட்டதை போன்று உறுதியாக நாம் சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்னும் சாட்சி சொல்றோம். இந்த ரெண்டு சாட்சியையும் நாம் சொல்லும்போது அந்த ரெண்டு விடயங்களை பற்றியும் ஓரளவுக்கேனும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சாட்சி சொன்னோம், அல்லாஹ்வுடைய விடயங்களை விளங்குவதற்கு குர்ஆனை நாம் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சாட்சி சொன்னோம், அவர்களுடைய சாட்சி அவர்களை தூதர் என்று சொன்னோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல்கள் அங்கீகாரம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவைகளை உள்ளடக்கியதுதான் ஹதீஸுடைய கலையாக இல்முல் ஹதீஸ். அது ஒரு கலையாக பிற்காலத்தில் உருவாகி இன்று உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் விசேடமாக முஸ்லிம்களுக்கும் தாகத்தில் இருக்கும் மனிதனுக்கு பானம் புகட்டுவதை போன்று இந்த இல்முல் ஹதீஸ் அவர்களுடைய பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எமது மார்க்கத்தின் மூலாதாரங்களில் நான்கு மூலாதாரங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அல் குர்ஆன், வல் இஜ்மா, வல் கியாஸ் ஸஹீஹ். இந்த நான்கு மூலாதாரங்களில் இரண்டாவது இடத்தை பிரிக்கக்கூடிய மூலாதாரம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இந்த மூலாதாரங்களை சரியாக விளங்கினால்தான் நாம் மார்க்கத்தில் என்னென்ன சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, செயற்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த சட்டங்கள் எங்கிருந்து வந்தவை என்பதை புரிந்து கொள்வோம். சில சட்டங்கள் குர்ஆனிலிருந்து வந்திருக்கும், சில சட்டங்கள் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், இன்னும் சில சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து உறுதியாக விளங்கப்பட்ட கருத்துகள் என்ற வகையில் இஜ்மாவாக இருக்கும். இன்னும் சில சட்டங்கள் அந்த சட்டங்களினுடைய விளக்கங்கள் அல்லது அதனுடைய தெளிவுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. மேற்பார்வையாக பார்க்கும் போது அந்த அதற்குரிய விடையை கண்டுகொள்ள முடியாது. அதனால் அதனை பகுப்பாய்வு செய்து குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சட்டங்களை கண்டுபிடிப்பதற்குரிய முறையாகத்தான் அல் கியாஸ் என்ற முறையை சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுவதை எங்களுடைய ஷரியத்தில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தௌரத்துல் ஹதீஸ் ஆறு கிரந்தங்களை விசேடமாக, அது தவிர மேலதிகமாக வேறு சில நூல்களும் சில சில மதரசாக்களில் ஓதி கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆறு நூல்களையும் ஓதுவதனுடைய, ஓதி கொடுப்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், ஃபிக்ஹுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை என்ற ஒரு மாயை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்படுது. பாருங்க, ஹதீஸ்ல இப்படி இருக்குது, ஆனா இவங்க மஸ்ஹபில இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டத்துல இப்படி சொல்றாங்க என்றால், ஃபிக்ஹ் இமாம்கள், முஜ்தஹிதான இமாம்கள் தொகுத்து வகுத்து வைத்த அந்த சட்ட திட்டங்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்து முஹத்தீஸ்களுடைய வீட்டு வாசலில் படுத்து பட்டினியுடன் இருந்து நடையாக பல மைல்கள் பிரயாணம் செய்து அவர்கள் ஹதீஸ்களை கண்டுபிடித்து அதிலிருந்து ஆய்வு செய்து எழுதி வைத்த ஃபிக்ஹுடைய சட்டங்களுக்கு ஹதீஸுடன் எந்த தொடர்பும் இல்லை. இவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்துக்காக அதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு மாயை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்படுகிறது. அந்த சந்தேகம் தீர்க்கப்படுகிறது மாணவர்கள் உலமாக்கள் தௌரத்துல் ஹதீஸ் ஓதுவதனால். இங்கே ஒவ்வொரு கிதாபுகளிலும் சில பகுதிகளை ஆய்வு செய்வார்கள் உஸ்தாதுமார்கள். அப்போது மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த கிதாபுகள் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் இதுதான் எங்களுடைய இமாம்கள் கிதாபிலே ஃபிக்ஹுக்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஃபிக்ஹுகள் எல்லாம் கட்டு கதைகளோ மனோ இச்சைகளோ அல்ல, ஹதீஸில் இருந்து ரொம்ப தூரம் ஆய்வு செய்துதான் அவர்கள் இந்த ஃபிக்ஹை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அமல்களை மிக லேசாக செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்ற அந்த உறுதி மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஒரு வருட காலமாக ஹதீசுடைய இந்த பாடத்தில் இருந்த மாணவர்கள் முபாரக்கான ஒரு மஜ்லிஸிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சுமாராக ஒரு ஹதீஸுக்கு ஒரு தடவை மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல, ஒரு ஹதீஸுக்கு ஒரு தடவை சலவாத்து சொல்லி இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துல 29,000 மேற்பட்ட சலவாத்துகள் சொல்லியிருப்பார். அதே ஒரு பெரிய ஒரு பரக்கத். ஒரு சலவாத்துக்கு அல்லாஹ் 10 ரஹமத்துகளை இருக்கிறார். 29,000 பத்தால பெருக்கி பாருங்க எவ்வளவு ரஹமத்துகள் இந்த மாணவர்கள் இந்த சபை கரங்கி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னாலே இல்ல, அவர்கள் பர்சகில கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய 23 வருஷ நுபுவத்துடைய அந்த காலத்தில் பேசப்பட்ட, அமுல் செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட முபாரக்கான செய்திகளை தான் இந்த ஒரு வருட காலமாக தௌரத்துல் ஹதீஸுடைய இந்த காலத்தில் இரவு பகலாக இந்த மாணவர்கள் ஓதி இன்றைய தினத்தில் சஹீஹுல் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏராளமான சிறப்புகளை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த பணியை தொடர்ந்தும் செய்வார்களாக இருந்தால் கியாமத்தில் அல்லாஹ் இவர்களுடைய முகங்களை வெளிச்சமாக்கி வைப்பார். ஹதீஸில் ஈடுபடக்கூடிய உலமாக்களுடைய மக்களுடைய முகத்தை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்குவார். نظر الله امرأً سمع مقالتي فوعاها وأداها كما سمع. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய முகத்தை செழிப்பாக்குவானா, பிரகாசமாக்கி வைப்பான. அவர் என்ன செய்தார்? என்னுடைய ஹதீஸை, என்னுடைய வார்த்தையை கேட்கிறார், அதை உள்ளத்தில மனனம் செய்தார், அல்லது எழுதியோ மனனம் செய்தோ பாதுகாத்து வைக்கிறார். மற்றவர்களுக்கு கூடுதல் குறைவு செய்யாமல், இருட்டடிப்புகள் செய்யாமல் கேட்ட அந்த ஹதீஸை அப்படியே மற்றவர்களுக்கு எட்டி வைக்கிறார்கள். இந்த பணியை செய்யக்கூடிய மக்களுடைய முகத்தை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. மாணவர்கள் 29,000 மேற்பட்ட ஹதீஸ்களை செவிமடுத்திருக்கிறாங்க. ஆய்வுகள் அதுக்கு கூடுதலான ஹதீஸ்களை பார்த்திருக்கிறார்கள். அதை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டும் இருக்கிறார். அதனால் நாங்கள் ஆதரவு போனோம். அல்லாஹு தஆலா இவர்கள் இது போன்ற ஹதீஸுடைய துறையில ஈடுபடுற முகத்தை கியாமத்திலேயும் பிரகாசமாக்கி வைப்பார். அந்த பாக்கியம் தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு நாம் மேடையில உட்கார்ந்து நல்ல வசதிகளோடு உட்கார்ந்து இந்த ஹதீஸை ஓதி அதுக்கு பின்னால உலமாக்களுக்கு ஷஹாதா கொடுக்கிறோம், சர்டிபிகேட் கொடுக்கிறோம். அதுக்கு பின்னால ஹதீஸ் துறையில பல பல புலமை உயர் கல்விகளை மேற்கொண்டு எம்ஏ, பிஏ, பிஹெச்டி என்று எத்தனையோ துறையில இல்முல் ஹதீஸ்ல தேர்ச்சிகளை பெற்று உயர் பதவிகளிலே பல உலமாக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க பாடுபட்ட சஹாபாக்கள் எந்த சிஃபத்துடன், எந்த தன்மையுடன் இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில மதரசா போன்று ஒன்று இருந்தது. இன்னைக்கு மதரசாக்கள் இருக்கு, குல்லியாக்கள் இருக்கு. அது குல்லியாவாக அல்ல, அது ஒரு மதரசாவின் பேரில் அல்ல, மதரசாவை போன்று குல்லியாவ போன்றிருந்தது. அதுக்கு சஹாபாக்களே பேர் வச்சிருந்தாங்க, அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள், அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது, வருமானங்கள் இருக்காது. அவர்கள் மஸ்ஜிதுடைய ஒரு திண்ணையில தங்கி இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை மனனமிட்டு தேவையானவைகளை எழுதி கொண்டிருந்தார். அந்த மாணவர்களை போன்றிருந்த, மதரசா மாணவர்களை போன்றிருந்த அந்த சஹாபாக்களை எப்படி அழைச்சாங்கண்டா, இது ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஏளனமாக பார்க்கல, இல்லாத வறியவர்கள் என்று பார்க்கல, ஏழைகள் என்று பார்க்கல, 10 ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாதவங்க பார்க்கல. அவர்களை எப்படி கண்ணியமா கூப்பிட்டாங்க, இதே கிதாபுல, இதே கிதாபுல இருக்குது. சஹாபாக்கள் இந்த சுஃபா வாசிகளை இஸ்லாத்தினுடைய விருந்தினர்கள் என்று கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு ஊரும் இந்த முறையை பின்பற்றும். எங்கட ஊர்ல இருக்கிற மதரசா மாணவர்கள் ஒன்றும் தெரியாம இல்லாததால வரல, இவங்க இஸ்லாத்துல விருந்தாளிகள், இஸ்லாத்துடைய விருந்தாளிகள். இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது எங்கட கடமை. எங்கட பொறுப்பு பொறுப்பு வெளியால இவர்களிடத்தில் ஒரு சக்தியும் இல்லாத போல இருக்கு. ஆனா இவர்களிடத்தில் அல்லாஹ் அபாரமான சக்திகளை கொடுத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய சக்தி இவங்களோட கையில் இருக்கு. முழு உலகமும் திணறி போகின்ற ஆடி போகின்ற அசைந்து போகின்ற பிரச்சனைகளையும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த இல்ம் இவங்களோட கையில இருக்கு. அந்த இல்ம் இவங்களோட கையில் இருக்கு. சஹாபாக்கள் செஞ்சு காட்டினா அதில் உள்ள ஒரு ஹதீஸ் துறையில இருக்கக்கூடிய மூத்த ஒரு முஹத்தீஸ் தான். உலகத்தில் உள்ள எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களின் இமாமாக கருதப்படுபவர் சையீதுல் முஹத்தீஸீன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் அவர்களும் அந்த திண்ணை தோழர்கள் ஒருவராக இருந்தார். அல்லாஹ் எங்கிருந்து எங்க தூக்கி வச்சார்னு பாருங்க. அந்த திண்ணையில மூணு அல்லது நான்கு வருஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லினார். அந்த திண்ணையில் இருக்கிற மதரசால நேர்முக பரீட்சை ஃபார்ம் நிரப்புறது ஏன் தெரியுமா? அங்க சாப்பாட்டு வசதி இல்லை. இங்க நேர்முக பரீட்சை இருக்குது, ஃபார்ம் எல்லாம் நிரப்புறாங்க, ஏன் சாப்பாடு ஒன்று செய்யறாங்க? அங்க சாப்பாடு கிடையாது. வாரவர்களும் சேர்ந்து கொள்வாங்க. அவர்களுடைய உணவுக்குரிய ஏற்பாடு என்னவென்றால், யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா பொருள்களை அனுப்பினா அதுதான் அந்த விருந்தினர்களுக்குள்ள சாப்பாடு. நிறைய சரித்திரங்கள் இருக்கு. இந்த புகாரி ஷரீஃப்ல இதே பாகத்தில் இருக்கிற ஒரு சரித்திரத்தை சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கடும் பசி, லுஹருக்கு பிறகு சாப்பாடு கொடுக்கறதுமே இல்லை. மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறவங்களும் பெரிய வசதி உள்ளவங்களும் அல்ல. பசிய தாங்கிக் கொள்ள முடியாம லுஹர் தொழுகைக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சந்திச்சு, எனக்கு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுங்களே, இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்களேன்னு கேட்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த ஆயத்தனுக்கு தெரியாததால் அவர்கிட்ட போய் ஓத சொல்லல, அந்த கதையோட சாப்பிட்டீங்களான்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அபூபக்கரிடத்திலையும் வசதி வாய்ப்புகள் இல்லை, அவங்க ஆயத்தை ஓதிட்டு போயிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலையும் ஒரு ஆயத்தோத கேட்டார். அவங்களும் விஷயத்தை புரிஞ்சிருந்தாங்க, ஆனா அவங்களும் என்ன கொண்டு போய் விருந்து தார நிலைமையில் இல்லை. சூரத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருந்தாங்க, சிரிச்சாங்க. அபூ ஹுரைரா ஆயத்து கேட்கிறாரு, அபூ ஹுரைராவுக்கு பசி வந்திருக்குது, வாங்க எங்க வீட்டுக்கு போ. வீட்டுல கேட்டாங்க ஏதாவது உணவு இருக்குதா, சொன்னாங்க ஹதியாவாக பால் கொண்டு வரப்பட்டிருக்குது. சந்தோஷம் வந்து சுல்லத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சுஃபா விலைக்கு எல்லாரையும் கூட்டிக்கிடுவாங்க. 80 மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்க. இந்த வயிறு எரிச்சு இருந்ததே ஒரு கோப்ப பால் 80 பேரை கொண்டு வர சொல்றாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா என்னதான் பங்கிட சொல்வாங்க? பாலா மிஞ்சும், கோப்பதான் மிஞ்சும். கூட்டிட்டு வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போல சொன்னாங்க, குடுங்க. ஒவ்வொருத்தருக்கு சஹாபாக்கள் பசி தீர குடிச்சாங்க. சஹாபாக்களும் பால் குடிச்சு முடிச்சுட்டாங்க. பால் இருக்கு கோப்பை, அஜீப் அஜீப் ஆச்சரியம் ஆச்சரியம். அபூ ஹுரைரா இப்ப யாரும் மிச்சம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, யாரும் சொல்ல நானும் நீங்களும் குடிங்க குடிங்க குடிச்சு குடிச்சு இன்னும் குடிங்க குடிச்சு இப்ப மூக்கால பால் வார லெவலுக்கு வந்துட்டு இல் உடையவர்களுக்கு இந்த கலையில கால் வைக்கிறவங்க வெளித்தோற்றம் ஏழ்மையாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த சின்ன வருமானம் வாழ்க்கையில முழு தேவைகளையும் பூர்த்தியாகும். அதனால இங்க சில உலமாக்கள் சொல்றாங்க, மதரசாவில் உள்ள உலமாக்கள் கொடுக்கிற காசு சம்பளம் என்று சொல்லவான, அது பரக்கத். சம்பளம் என்றது பேரில் அது பரக்கத். அல்லாஹ் ஹவாயிஜுகளை பூர்த்தி செய்கிறான், தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அந்த ஹதரத் அபூ ஹுரைரா மஸ்ஜிதுல பசியில கீழே விழுந்திருப்பான். இந்த உலகத்தில் இப்படி ஆட்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டேன். மக்கள் பைத்தியம் என்று நினைச்சு பிடரிய மிரிச்சு போவான். அந்த காலத்துல பைத்தியம் வந்துச்சா பிடரிய மிரிக்கிறது அவர்களுடைய வைத்தியம். பிடரிய மிரிச்சு போவான். அந்த ஹதரத் அபூ ஹுரைரா தான் இப்ப இவங்க வாசிச்ச ஹதீஸையும் அறிவிச்சிருக்கிறார். அந்த செய்தின அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸை தான் ஏழு வகுப்பிலேயும் மாணவர்கள் அவங்க அறிவித்த ஹதீஸ் ஜாது தாலிமிலே இருக்கு. அல் அர்பஊன நவ்வியாலே இருக்கு, புலூகுல் மராமிலே இருக்கு, மிஷ்காத்திலேயும் இருக்கு, சிஹாவு சித்தான் எல்லா கிதாபிலும் இருக்கு. நீங்க ஒவ்வொரு துறையில போங்க, சுத்தத்துக்கு போனா அங்கேயும் அவருடைய ஹதீஸ் இருக்கு, தொழுகைக்கு போனா எல்லா வகையான தொழுகையை பத்தி மறுவச்சிருக்கிறார், ஜனாஜா தொழுகை அதை பத்தி மறுவச்சிருக்கிறார், நோம்பு நோம்பு பத்தி அறிவிச்சிருக்கிறார், ஜகாத்த பத்தி அறிவிச்சிருக்கிறார், ஹஜ்ஜ பத்தி அறிவிச்சிருக்கிறார், உலுஹியா பத்தி அறிவிச்சிருக்கிறார், நேர்ச்சியை பத்தி அறிவிச்சிருக்கிறார், வியாபாரம் திருமணத்தை பத்தி அறிவிச்சிருக்கிறார், அனந்திர சொத்து பிரிக்கிறத பத்தி அறிவிச்சிருக்கிறார், குற்றவியலை பத்தி அறிவிச்சிருக்கிறார். சுபஹானல்லாஹ், எந்த பாபுக்குள் இறங்கினாலும் சையிதுனா அபூ ஹுரைராவுக்கு அங்க ஒரு சம்பளம் இருக்கு. வியாபாரம் இருக்கிறவர் சுஃபாவில சிரமப்பட்டு அன்று ஏழையாக இருந்து முழு உலகத்திலிருந்தும் நன்மையை கொள்ளையடிகிறார். அப்படிப்பட்ட அந்த முஹத்திஸுகளுடைய மாணவர்கள் தான் இன்றே இந்த ஹதீஸுடைய பாடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இதுதான் ஹதீஸ். ஹதீஸ்லையும் ஏராளமான பண்ணுகள். ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை பற்றி இல்முர் ரிஜால் இருக்கு, அறிவிப்பாளர்களை பற்றி அலசக்கூடிய ஒரு கலை, அதுக்குள்ளேயும் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கக்கூடிய இல்மு தாரீக் வரலாறு சார்ந்த ஹதீஸுகள்ல எது சரி எது பிழ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சட்டதிட்டங்களை அமைக்க தனியான ஒரு ஒரு கலை இருக்குது. உசூலுல் ஹதீஸ் அல்லது இல்மு திராயத்துல் ஹதீஸ், அதுக்கு ஒரு தனியான கலை. ஹதீஸுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிஞ்ச அந்த வார்த்தைகளை மட்டும் ஆய்வு செய்வது அது இல்முல் ஹதீஸ். அல்லாஹு தஆலா தனியான ஒரு பரக்கத்தை இந்த ஹதீஸ்ல வச்சிருக்கிறான். அதனால ஹத்முல் புகாரி என்பது, புகாரியை பூர்த்தி செய்வது என்பது பல நோக்கங்களுக்காக முன்னோர்கள் இந்த அமலை செஞ்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 680 இருந்தாங்க. அல்லாமா இப்ராஹிம் அல் முக்கிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க ஹத்முல் புகாரி செஞ்சா சரியான விசேஷமாய் வரலாற்றில் எழுதுறாங்க. காலையில ஃபஜ்ருக்கு பின்னால அவங்களுக்கு ஒரு குருசி ஒரு கதிரை போடப்படும். புகாரியினுடைய கடைசி ஹதீஸ பத்தி அதோடு தொடர்ந்து ஹதீஸில் உள்ள பரக்கத்துகளை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிப்பா. லுஹர் வரைக்கும் பாடம் நடக்கும். லுஹர் வரைக்கும் பாடம் நடத்துவாங்க. இப்ராஹிம் அந்த காலத்தில் இருந்த மக்கள் புகாரி ஷரீஃபுடைய ஹத்தும எதுக்கு பயன்படுத்துவாங்கடா, வாசிச்சு இதை பூர்த்தி செய்வாங்க எதுக்கண்டா, எதிரிகளுடைய அட்டகாசம் எப்ப அதிகமாயிருக்குமோ, முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்கள், வெளிரங்கமான உள்ரங்கமான எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எப்ப இருக்குமோ, அந்த நேரத்தில் புகாரிய ஹத்தும் சிந்தி அல்லாட துவாக. விசேஷமாக மங்கோலியர்கள் ஹிஜ்ரி 600-700 இடப்பட்ட காலத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தான். அவர்களுடைய அட்டகாசம், அவர்களுடைய அநியாயம், அவர்களுடைய இரும்பு பிடி இது நீக்கப்படணும் என்று சொல்லித்தான் அந்த காலத்தில் உள்ள மக்கள் மிஸ்ரில் விசேஷமாக, அதே போன்று ஜெமிஸ்டில சிரியாவில மக்கள் புகாரிய ஹதீஸ் செய்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் பெரும் பெரும் சோதனைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறார். அது இந்த கத்தமுல் புகாரி இருக்கக்கூடிய விசேஷம். இப்போது நாங்க வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபுடைய கடைசி பாடத்தை இதில் இந்த மாணவர் மௌலவி மாணவர் வாசிக்கும் போது எங்களில் இருந்து ஹஜரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர் தொடரை வைத்து நான் வாசிக்கிறேன். அப்ப இந்த மாணவரில் இருந்து ஹஜரத் இமாம் புகாரி வரைக்கும் அறிவிப்பாளர்களுடைய ஒரு தொடர் இருக்கிறது. இந்த சஹீஹுல் புகாரியில் தான் அடுத்த ஆறு கிதாபுகள். இவர் ஒரு உஸ்தாதை தோதி இருப்பார், அவர் இன்னொருத்தர் தோதிப்பார். அப்படி யாருக்கு ஓதின இந்த தகவல் இருக்குது இமாம் புகாரி வரைக்கும். இமாம் புகாரியில இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒவ்வொரு ஹதீஸுக்கு முன்னால அந்த நபர்களுடைய பேர் எழுதப்பட்டு. அதனால இந்த அடியே நாங்க யார்கிட்ட புகாரி சரி போதினோம், அதுக்கு மேல யார் இருந்தாங்க, முபாரக்கான மஷாயிஷ்மார்கள் யார் இருந்தாங்க, உஸ்தாதுமார்கள் யார் இருந்தாங்க, அவர்களுடைய பேர்களையும் இங்க நாங்க அவங்க சொன்னாங்க எங்கிலிருந்து சதத்திமா புகாரி வரைக்கும் அதை விரிவாக நாங்க சொன்னாங்க. இந்த கிதாபை சஹாரம்பூர் மஜாஹிருல் உலூம்ல அல் முஹத்திஸ் ஜலீல் முஹம்மது யூனுஸ் ஜோன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அண்மை காலத்தில் உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. 50 வருடங்களுக்கு மேலாக சஹீஹுல் புகாரியை அந்த மதரசாவில பாடமாக நடத்தின ஒரு ஒரு மிகப்பெரிய மகான். அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக. அவர்கள் இந்த கிதாபை ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா காந்தரவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் எழுதினார். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌலானா கலீல் அஹமத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஓதினார். மௌலானா கலீல் அஹமத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா முஹம்மது மஸ்ஹர் நானுத்தவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஓதினார். மௌலானா மஸ்ஹர் அவர்கள் மஜ்மாவுல் அசானீத் அஷ்ஷாஹ் முஹம்மது இஸ்ஹாக் இப்னு பின்த் ஷாஹ் அப்துல் அஸீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஓதினார். அவர்கள் மர்ஜாவுல் அசானீத் என்று சொல்லப்படும் ஷாஹ் அப்துல் அசீஸ் பின் ஷாஹ் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஓதினார். ஷாஹ் அப்துல் அசீஸ் அவர்கள் மர்கஜுல் அசானீத் இந்தியாவுக்கு அரபு நாட்டில் இருந்து இந்த ஹதீஸுடைய இஸ்னாத கொண்டு வந்து கொடுத்த முஸ்னிதுல் ஹிந்த் என்று அறியப்படும் ஷாஹ் வலியுல்லா அஹமத் பின் அப்துல் ரஹீம் அல் உமரி அல் ஜஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஓதினார். அங்கிருந்து இஸ்னாத் அரபுலகத்துக்கு போகுது. அல்லாமா ஷாஹ் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபு தாஹிர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் குருதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். இவங்க ஹிஜ்ரி 1145 வஃபாத்தானவங்க. அவர்கள் இப்ராஹிம் இப்னு ஹசன் அல் குருதி ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் ஓதினார். இவர்கள் ஹிஜ்ரி 1101 வஃபாத்தானவங்க. அவர்கள் அவர்கள் அஸ்ஸஃபி அஹமது இப்னு முஹம்மது அல் குஷாஷி அவர்களிடத்தில் ஓதினார். இவங்க ஹிஜ்ரி 1071 வஃபாத். அவர்கள் அவர்கள் அபுல் மவாஹிப் அஹமது இப்னு அப்துல் குத்தூஸ் அஷ்ஷன்னாவி ரஹ்மஹுல்லாஹி அவர்களிடத்தில் ஓதினார். ஹிஜ்ரி 1028 வஃபாத். அவர்கள் அவர்கள் ஷாஃபி மதுஹப்ல மிக பிரபலியம் பெற்ற ஷம்சுத்தீன் முஹம்மது இப்னு அஹமது ரமலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஓதினார். ஹிஜ்ரி 1004 வஃபாத்தான. அவர்கள் ஷாஃபி மதுஹபில அதிகமாக பேசப்படுகிற மற்றொரு ஃபகீஹ் ஜைனுத்தீன் ஜக்கரியல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். ஹிஜ்ரி 926 வஃபாத். அவர்கள் அவர்கள் உலகத்தினுடைய ஹாஃபில் அறிவிக்கப்படும் அபுல் ஃபலல் ஷிஹாபுத்தீன் அஹமது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். ஹிஜ்ரி 852 வஃபாத். அவர்கள் இப்ராஹிம் இப்னு அஹமத் அத் தன்னூஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். ஹிஜ்ரி 800 வஃபாத். அவர்கள் அவர்கள் அபுல் அப்பாஸ் அஹமது இப்னு அபி தாலிப் அல் ஹஜ்ஜான் இடத்தில் ஓதினார். ஹிஜ்ரி 730 வஃபாத். அவர்கள் அபு அப்துல்லா ஹுசைன் இப்னு முபாரக் அஸ் ஜபீதி இடத்தில் ஓதினார். அவர்கள் அபுல் ஹசன் அப்துல் ரஹ்மான் ஜாவூதீரத்தில் ஓதினாங்க 467 வஃபாத். அவர்கள் அபு முஹம்மத் அப்துல்லாஹி இப்னு அஹ்மத் அஸ்ஸரஃபீலத்தில் ஓதினாங்க 381 வஃபாத். அவர்கள் அபு அப்துல்லா முஹம்மத் இப்னு யூசுப் அல் ஃபிரப்ரி இமாம் புகாரியினுடைய சிரேஷ்டமானவர். 5 தடவைகள் இமாம் புகாரியிடத்தில் சஹீஹுல் புகாரியை வாசித்து காட்டிய மாணவர். ஹிஜ்ரி 320 வஃபாத் ஆனவர்கள். அவர்கள் இந்த கிதாபை அபு அப்துல்லா முஹம்மத் இப்னு இஸ்மாயிலில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஹிஜ்ரி 256 வஃபாத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் யாரிடத்தில் அந்த ஹதீஸ் போய் சேருதோ, எவரவர்கள் அதனுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்களோ, அது கிதாபில ஒவ்வொரு ஹதீஸுக்கும் முன்னால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய கிதாபுகளில் சஹீஹுல் புகாரியில் ஒவ்வொரு தலைப்பில் ஹதீஸுகளை கோர்வை செய்துள்ளார். அவர்களுடைய கடைசி கிதாப் கிதாபுர் ரத்தி அலல் ஜஹ்மியா. ஜஹ்மியாவன் ஒரு வழிகட்ட பிரிவினர் இருந்தாங்க. அவர்கள் அவர்களுடைய அகீதா அவர்களுடைய பிழையான கொள்கைகளுக்கு மறுப்பு தெரிவிச்சுதான் அகீதாவுடைய நூலாக இந்த பகுதி எழுதினார். அதுக்கு வேறு சில நுஸ்காக்கள் கிதாபு தௌஹீத் அகீதாவுடைய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய பாடம் அதுக்கு பேரிட்டிருக்கிறார். பொதுவாகவே ஹதீஸுகளை வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு பெருமிதமான ஒரு சிறந்த ஒரு வார்த்தை தான் ஃபுகஹாக்கள். சட்டங்களை இயற்றுபவர்கள் ஃபிக்ஹ் நூல்களை எழுதியிருப்பார்கள். அவர்கள் ஆய்வு செய்து ஃபிக்ஹுடைய நூல்களை எழுதியிருப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை அகீதாவுடைய கொள்கைகளை தனியான நூலாக எழுதுவதை பெரும்பாலும் தவிர்த்து அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கு முன்னால கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புகளை அவர்களுடைய ஆய்வை அவர்களுடைய கண்டுபிடிப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்வார்கள் ஃபிக்ஹுல் புகாரி ஃபீ தராஜிமிஹி. இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹை பார்க்கலாம் அவர்களுடைய தலைப்புகளில். ஒவ்வொரு தலைப்பும் இமாம் புகாரியுடைய வாதங்கள். நான் இந்த ஹதீஸிலிருந்து இன்னதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆய்வு செய்திருக்கிறேன், அதுக்குரிய ஆதாரம், பின்னால் அவங்க கொண்டு வரக்கூடிய ஆயாத்துகள், பின்னால் அவங்க கொண்டு வரக்கூடிய ஹதீஸ். வந்த அகீதாவுடைய பாடத்தில கடைசி பாடமாகத்தான் இதை கொண்டு வராங்க. ஒரு ஆயத்தையே அவங்க ஒரு தலைப்பாக கொண்டு வராங்க. باب قول الله ونضع الموازين القسط ليوم القيامة. அல்லாஹு தஆலா சொல்றார், நாங்கள் நீதமான தராசுகளை நிறுவுவோம் கியாமத்துடைய நாளில். நீதமான தராசுகளை நாங்கள் கியாமத்து நாளில் நிறுவுவோம். இரண்டாவது பகுதி போடுறான், மனிதர்களுடைய அமால்களும் செயல்களும் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் தராசில வச்சு நிறுக்கப்படும். அதுக்கு பின்னால் அந்த ஆயத்தில் வந்த ஒரு வார்த்தைக்கு அரபு மொழியில எந்த முறையில கருத்து கொடுக்கலாம் என்று அரபு லுகா மொழியை பற்றிய ஒரு உரையாடலையும் நிகழ்த்துறான். சொல்றாங்க அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மிக நெருங்கிய மாணவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு துறையிலையும் யாரு சிறந்த தேர்ச்சி பெற்றவரோ அவருடைய கருத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னிலைப்படுத்துவார். உதாரணமாக கிதாபுல் மகாசி எடுத்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த யுத்தங்கள் அந்த செய்திகளை பற்றி எழுதும் போது முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பார். ஏன்னா இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்று தொகுப்புகளை பாராட்டி இருக்கிறார். கிதாபு தப்சீர் எடுத்தார். தப்சீர் சம்பந்தமான ஆயத்துகளுக்கு விளக்கம் கொடுக்கும் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு இமாம் முஜாஹிதுடைய கருத்துக்கு தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னுரிமை கொடுப்பார். அதனால் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது வகால முஜாஹித், இமாம் முஜாஹித் இப்னு ஜபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் குஸ்தா அல் அதுலு பிர்ரூமியா. அல் குஸ்தா என்ற வார்த்தை ரோம் பாஷையில், ரூமியா பாஷையில் நீதம் என்ற கருத்துக்கு கொண்டு வரப்படும். ஏன் இவ்வளவு பேசுறாங்க, அந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும், நீதம் என்ற கருத்து அதுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ويقال القسط مصدر المقسط. قسط என்கிறது مقسط என்றவருடைய மூலச்சொல், مصدر என்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் நீதமானவர். مقسط என்றால் ஆதில் என்ற அர்த்தம். ஆனால் இன்னொன்று வருகிறது قاسط. قاسط என்று வந்தா அதுக்கு நேர் எதிரான கருத்தை கொடுக்கும். பஹுவல் ஜாயிர், அநியாயக்காரன் என்ற கருத்தை அது கொடுக்கும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறான். பிங்கு நாங்க முக்கியமான சில விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பார்க்கும். இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வ ரசூல மலக்குமார்களை கியாமத்தினால நம்புறது எப்படி கடமை, அதுபோல ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணும் பெண்ணும் நம்பியே ஆக வேண்டிய ஒரு கொள்கையை பற்றி பேசுகிறார். அது என்ன தெரியுமா, கியாமத்துடைய நாளையில அமல்களை நிறுத்துறதுக்காக தராசி வைக்கப்படும். இது தராசி வைக்கப்படும், அதில் உங்களுடைய அமல்களை போட்டு நிறுக்கப்படும். நல்ல அமல்கள் கனமாகினா சொர்க்க முடிவாகும், கெட்ட அமல்கள் கனமானா அதுக்கு மாற்றமான இடம் முடிவாகும். ஆகவே வஜ்னுடைய அந்த அகீதாவோட பாடத்தை பேசுறது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நோக்கம். இங்க நாங்க பாக்குறோம் வனதுல் மவாஸீனல் கிஸ். பொதுவாக மாணவர்கள் விரும்புகின்ற ஒரு விஷயம் தான், அரபியில் ஒரு சொல்ல சொன்ன உடனே இந்த சொல் எங்கிருந்து பிறந்துச்சு பாப்பான். ஆபரேஷன் தியேட்டர்ல வெட்டு கொத்து இருக்கிறது போல சர்வு கிதாபிலையும் ஆபரேஷன் இருக்கு. கல்பு நக்கலு ஹதுகு இதெல்லாம் வெட்டு கொத்து தான் சொற்களை சமைச்சு எடுப்பார். அந்த அடிப்படையில மவாஜீன் என்கிறது மீசான் என்ற ஒருமைக்குரிய பன்மையா. மீசான் ஒரு தராசி, மவாஜீன் தராசி. மீசானுடைய அசல் அடிப்படை மியூசான் என்று வரும். அப்ப அதுல வாவை யாவாக பிறச்சிருக்கிறாங்க, அதுக்கு முன்னால் உள்ள மீம்ல கசர் இருக்கிறதுனால கசருக்கு தொதுவாக யாவாக பிறச்சிருக்கிறாங்க. இப்ப இவரத்தில் ஒரு கேள்வி வரும், அல்லாஹு தஆலா பல தராசிகள் ஒரு தராசில எல்லாரும் இருக்கலாம், மவாஜி பல தராசிகள் ஏன் சொன்னான், இத பத்தி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யறாங்க. சிலர் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தராசி, அல்லது ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு தராசி, தொழுகைக்கு ஒரு தராசி, நோம்புக்கு ஒரு தராசி. இந்த கருத்தை தான் அல்லாமா ஃபக்ருதீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தர்ஜீஹ் செய்றார். இந்த ரெண்டு கருத்தின் படிக்கும் பன்மையாக கொண்டது கொண்டு வந்தது உண்மையிலே பல தராசுகள் இருக்குது கருத்துக்கு தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தராசுனா பல தராசு இருக்கும், ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு தராசுனா அப்பவும் பல தராசு இருக்கும். மூணாவது ஒரு சாரார் சொன்னாரு, இல்ல இல்ல ஒரு தராசிதான் மிக்கப்படும். அப்ப ஏன் பன்மையா சொன்னா சொன்ன ஒன்று வச்சா ஏன் மீசான் சொல்லி சும்மைக்க வேண்டியதானே, ஏன் மவாஜினா? அதுக்கு பதில் சொல்றாங்க, ஒன்றோ அதுல போடப்படுகிற அமல்கள் ஒரு அமல் இல்லை, பல அமல்கள் போடப்படும். அமல கவனிச்சு மவாஜின் கொந்திக்கிறான், அல்லது ஒரு ஆண்டு அமல் நிற்கிறது இல்லை, பல நபர்களுடைய அமல் நிற்கப்படுகிறது, அந்த நபர்களை கவனிச்சு மவாஜின் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவங்க ஆதாரமா யாரெல்லாம் ஒரு ஒரு தராசல்ல பல தராசுகள் சொல்றாங்களோ அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு ஆதாரம், அவங்களுக்கு குர்ஆன்ல இன்னொரு ஆயத் ஆதாரம் என்ன தெரியுமா, வமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபௌலாயிகல் லதீன கஸிரு அன்ஃபுஸஹும். கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய தராசுகள் கணம் குறைஞ்சதா இருக்குமோ நஷ்டவாளிகளா ஆயிடுவாங்க. அப்ப அவர்தான் மவாசின் போது பல தராசுகள், அது பல அமல்களாக இருக்கலாம் அல்லது பல நபர்களாக இருக்கலாம். மூணாவது ஒரு சாரார், மூன்றாவது ஒரு சாரார், அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. பன்மையாக சொன்னதுக்கு தெரியுமா, பல தராசுகள்ங்கிறதுக்காக அல்ல, அந்த ஒரு தராசு பல கோடி தராசுகள் செய்த வேலையை செய்யும். தஃஹீமுக்கா, அந்த தராசுடைய பருமனை, அதனுடைய பாரி அந்த வேலைய மக்கள சிந்தனைக்கு கொண்டு வரதுக்காக சொல்லி, அதுக்கு குர்ஆன்ல வேற இடங்கள்ல ஆதாரம் இருக்கு. எப்படி என்றா, கஸ்ஸபத் கௌமு நூஹினில் முர்சலீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் ரசூல்மார்களை பொய்ப்பிச்சாங்க. அப்ப முழு உலகத்தையும் தெரியும், நூஹ் நபியின கௌமுக்கு ஒரே ஒரு ரசூல் தான் போனார். ஏன் பல ரசூல்னு சொன்னா, அந்த ஒரு ரசூலை பொய்ப்பிச்சது பல ரசூல்மார்களை பொய்ப்பிச்சத தஃஹீமுடைய கருத்தை கொண்டு வந்து, அதனாலதான் இங்கும் மவாசின் என்கிறது தஃஹீமுடைய கருத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஆய்வில் ஒரு தராசா பல தராசா பலதண்டா அதனுடைய கருத்து என்ன, இந்த ஆய்வோட கடைசி முடிவு அல்லாமா இப்னு ஹஜர் சொல்றாங்க, ஒரு தராசில தான் நிறுத்தப்படும். அந்த தராசில இப்ப கேள்வி வரும், ஒரு தராசை வச்சுட்டு அந்த மைதானத்தில் எல்லாரையும் எப்படி நிறுத்து, எல்லா அமலையும் எப்படி நிறுத்து சொன்னாங்க, உலகத்தை மாறி ஆகிலத்தை கட் பண்ண பண்ணுவான். உலகத்துல தலையால நடக்குதுன்னு ஒருத்தர் நம்ப மாட்டான், ஆகிலத்துல தலையால நடப்பான். நபீத கேட்டாங்க, யாரும் சொல்ல தலையால எப்படி நடக்குது, விரல் இல்ல சமபலம் இல்ல, சொல்லலாம் கேட்டாங்க, காலால நடக்க வச்சு அல்லாவுக்கு தலையால நடக்க வைக்கலாம். மறுமை என்பது உலகத்தினுடைய அஹ்வால் நிலைமைகள்ல இருந்து வித்தியாசமானது. அடுத்ததொரு ஆய்வாக இருக்க வேண்டிய இன்னொரு பகுதி தான் அல் கிஸ்து அல் அதில்
நீதமான தராசுகளை வச்சிருக்கிறோம். மவாசீன் என்பது ஒரு பன்மையான வார்த்தை, இது அரபு படிச்சவங்களுக்கு மாணவர்களுக்கு மவாசீன் என்பது பன்மையாக, ஆனால் அல் கிஸ்த் என்பது முஃப்ரதாக, ஒரு பன்மைக்கு ஒருமை எப்படி சிஃபத்தாக வரலாம், அதுக்குரிய பதில் என்னண்டா, கிஸ்த் என்பது ஒரு மஸ்தர், ஒரு மூலச்சொல், அது தஸ்னியாவாகிறது இல்ல, அது ஜெம் ஆகிறது இல்ல, அது பன்மைக்கு வந்தாலும் கிஸ்த் தான் வரும், இருமைக்கு வந்தாலும் கிஸ்த் தான் வரும். இருந்தாலும் இமாம் ஜுஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த கிஸ்த் என்பதற்கு முன்னால ஒரு வார்த்தை மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது, மஹ்தூஃப். அது எப்படி இருக்கும், வநதுல் மவாசீன ஜவாதில் கிஸ்த் என்றொரு மஹ்தூஃபாக இருப்பதாகவும், இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல அல் கிஸ்த் என்பது அங்கே மஃபூலுன் லஹூவாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக நாங்க தராசுகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த பாடத்தினூடாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்க ஆரம்பத்திலே கொண்டு வந்தாங்க, ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பாகத்தான் இந்த அகீதாவுடைய கிதாப் என்று தலைப்பிட்டிருக்கிறாங்க. உலகத்தில் சிலர் இருந்தாங்க, மீசான் என்று தராச மறுத்தான், மறுமையில தராசு வச்சு நிறுக்கப்படும் என்பதை சில பகுத்தறிவுவாதிகள் அவங்களோட புத்திய போட்டு யோசிச்சதால அவங்க மறுத்தான், அவங்களுக்கு மறுப்பு கொடுத்துதான் இமாம் புகாரி இந்த பாவ கொண்டு வந்திருக்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை வாயிலாக கிதாபு சுன்னால பதிவு செய்கிறாங்க. இமாம் அஹ்மத் சொல்வாங்க, யாரெல்லாம் மீசான் என்ற ஒரு தராசு கியாமத்தில் நிறுவப்படும் என்கிறத மறுக்கிறாங்களோ அவங்களோட கருத்து என்ன தெரியுமா, அவங்க அல்லாஹு தாலாவுக்கு மறுப்பு கொடுக்கிறாங்க, ரசூலுக்கு மறுப்பு கொடுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் தராசு நிறுவனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க, கியாமத்தில் மீசான் என்ற தராசு வைக்கப்படும். ஆக யார் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை மறுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறுத்துட்டார். மீசான மறுக்கிறது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை மறுக்கிறது. அடுத்தது இந்த ஆயத்தில் லியௌமில் கியாமா, அதில் உள்ள அந்த லாமுக்கு மூணு கருத்து சொல்லிக்கிறார்.
மஷ்ஹூரான பிரபலியமான கருத்து. அதை இமாம் நவவி இப்னு குதைபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. ஃபீயுடைய கருத்து ஃபி யௌமில் கியாமா. இன்னும் சிலர் லாமுத் தௌகீத், இன்னும் சிலர் லாமுல் அஜல் அண்டா லிஹிஸாபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய அந்த கணக்கு வழக்குக்காக நிறுவப்படும் எழுதுகிறான். மேலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு பகுதி சொல்றாங்க, மனிதர்களுடைய அமல்களும் ஆமாலு பனியாதம், அமல்களும் நிறுவப்படும், அவர்களுடைய வார்த்தைகளும் நெருக்கப்படும். இந்த சொல்ல பார்த்தா இமாம் புகாரியிடம் கூற்ற பார்த்த என்ன வருகிறதா, சகலருடைய அமல்களும் நெருக்கப்படும். நபிமார்கள், சித்தீகங்கள், குஃபார்கள் எல்லாருடைய நன்மைகளும் நெருக்கப்படும் என்றதான் நம்மளோட வார்த்தைகள் சொல்லுது. ஆனால் ஹதீசுகள் இருந்து தெளிவு கிடைக்குது, ரெண்டு சாராருடைய அமல்கள் நெருக்கப்படுகிறது இல்லை. முதலாவது யாருன்னா, ஒருத்தருட குஃப்ர தவிர வேற பாவமே இல்லை, நன்மையே அவர் செஞ்சதில்லை. இவருக்கு கேள்வி கணக்கு இல்ல, மீசான் இல்ல, இவர் நேரே நரகத்துக்கு போவார். இரண்டாவது சாரார், தீமையே செய்யல, ஏராளமான நன்மைகள் செஞ்சிருக்கிறார். ஈமான விட மேலதிகமாக அவர் ஏராளமான அமல்களை செஞ்சிருக்கிறார். இவரு கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவார். ஹதீஸ்ல வருகிறது 70,000 பேர் உம்மத்தில கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவார். இந்த ரெண்டு சாராரும் நெருக்கப்படுவதிலிருந்து கியாமத்தில தப்பிடுவாங்க. தப்பிடுவாங்கன்னா அல்லாஹு தஆலா அவர்களை அமல்களை நெருக்கிற அந்த இடத்துக்கு எடுக்க மாட்டார். இந்த ரெண்டு சாராரையும் தவிர மற்ற அவ்வளவு பேருடைய அமல்களும் தராசில நெருக்கப்படும். இப்ப ஒரு கேள்வி வரும், ஈமான் இல்லாதவர்களுடைய அமல்களை நெருக்கிறது ஏன் இருக்கும்? அவங்க தெளிவான விஷயம் தானே, ஈமானே இல்லை, அவங்க நேரே நரகம், அவங்களோட அமல்களை நெருக்கிறதுல என்ன பிரயோசனமே? ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல குர்ஆன் சொல்லி அவங்களோட அமலும் நெருக்கப்படும். ஏன் தெரியுமா? முதலாவது அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முதல்ல நான் குற்றம் செய்தேன் என்றதை அவங்க ஒத்துக்கணும். நிறுத்து காட்டி நீ குற்றவாளி என்றதை நிரூபிச்ச பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். அதனாலதான் فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فِي جَهَنَّمَ خَالِدُونَ آيَتُونِ இரண்டாவது கருத்து, அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில உலமாக்களுடைய கருத்து எழுதுறாங்க, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு கியாமத்தில் நெருக்கிறதுக்கு தராசில் எந்த நன்மையும் இல்லை. முஸ்லிம்கள் அல்லாதவங்கள யாருடைய அமலும் தராசில நெருக்கப்படுறது இல்ல, நெருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. அவங்க செஞ்சிருக்கிற வேலை அதுக்கு அதாவது மட்டும்தான் கொடுக்கிறது. அதனால யாருக்கு நன்மை இல்லையோ அவர் நரகம் தான், நெருக்க முடியாது. அவங்க அதுக்கு ரெண்டு ஆதாரங்கள் முன்வைக்கலாம். ஒன்று காட்டுறாங்க, ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமதி வஸ்னா, அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு கியாமத்தில நாங்க நெருக்கிறதுக்கு தராச நிறுவ மாட்டோம். அப்ப இந்த ஆயத்தின் அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க அமல்கள் நெருக்கிறது இல்ல, அவர்களுக்கு தராசு இல்லை. இது மாதிரி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ், ஸஹீஹான ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நிராகரிச்சவங்க பத்தி சொன்னாங்க, லா யஸ்னு இன்தல்லாஹி ஜனாஹ பௌலா, ஈயுடைய ரெக்கையின் அளவுக்கும் அல்லாஹ்விடத்தில் அவங்க பெருமதி இல்லை, நெருக்க தகுதி இல்லை. இதுக்கு அடுத்த உலமாக்கள் பதில் கொடுத்தாங்க, இல்ல அவங்களோட அமல் நெருக்கப்படும். இந்த ஆயத்திலையும் ஹதீஸிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, தராசி வைக்கப்படுகிறது இல்ல, நெருக்கப்படுகிறது இல்லைன்னு சொல்லல. அந்த அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் மதிப்பே இல்லாம இருப்பாங்க. நெருக்கப்படுதா இல்லையா அது அந்த ஆயத்து பேசல, அது அந்த ஆயத்து அந்த ஹதீஸ் சொல்லல. அந்த ஹதீஸ் சொல்லலே எந்த மதிப்பும் இல்லாதவளா, எந்த அந்தஸ்தும் இல்லாதவளா அல்லாஹ்ட்ட வருவாங்க. வார்த்தைகள் இருந்து நாங்க எங்க அகீதாவை சீராக்கணும். நாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் மீதான நம்பணும். இதை நம்பினா தக்குவா தானாக வரும். அமல்களை நாளைக்கு தராசில வச்சு நிற்பான். இந்த அமல்கள் கொஞ்சத்தை கொண்டு போய் தட்டில போட்டா தப்புவனா மாட்டிக்கொள்வனா, அதை நினைக்க நினைக்க அல்லாஹ்வை அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய எல்லா உலமாக்கள் அகீதா என்னன்னா, மீசான் என்ற ஒரு தராசு இருக்குது என்பதை நாங்க நம்புகிறோம். அடியார்களுடைய அமல்கள் கியாமத்து நாளையில நிறுக்கப்படும் என்பதை ஆணித்தரமாக நம்புறோம். அந்த மீதானுக்கு ரெண்டு தட்டுகள் இருக்குது, நன்மைகளை போடுற தட்டு, தீமைகளை போடுற தட்டு. இதையும் நம்புறோம். பிற யாரு மறுத்தாங்க, மீதான மறுத்தவங்க மோசத்திலா பகுத்தறிவாதி. எப்பவுமே வழிகட்டு போற யாரு தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கு முன்னால அவங்கள புத்திய போட்டா போட்டா எனக்கு பெரிய வழக்கம் அல்லாஹ் சொன்னாலும் ரசூல் சொன்னாலும் எங்கட மைண்ட் பண்ணதை தான் நான் எடுப்போம் என்று போனா அவங்க லலாலத்தில் அதுக்கா வரலாறு வரலாறு. மூத்தத்திலாக்கள் சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல மீசான் மீசான் தராசியம் வந்தா அதுல கருத்து தராசல்ல நீதம் சொன்னாங்க. ஏ அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை போச்சு, தராசன் சொல்லிட்டு போவாம அதை விட்டுட்டு ஏன் நீதம் வந்தாங்க? ஒரு காரணம், ஒரு சொல்லுக்குள்ள கருத்தை சொல்லாம அதை விட்டுட்டு இன்னொரு கருத்தை சொல்ல போறாருன்னு ஏதோ இருக்கிறாங்க. அது என்ன காரணம் என்பதை அல்லாமா இப்னு சூரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அவங்க தராசையில யோசிச்சாங்க, அதுல போடப்படுகிற ஐந்தத்தை யோசிச்சாங்க. இவனும் தராஸ் என்றாங்க, தராசில என்ன போட்டு நிற்க போறாங்க? அமல்கள். அமல்கள் அமல்கள் கண்ணுக்கே தெரியுது, கண்ணுக்கு தெரியாத சாமான எப்படி போட்டு நிற்கிற? அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை. கண்ணுக்கு தெரியாத பொருள்களை அது உலகத்திலே கண்ணுக்கு தெரியுது, தொழுக கண்ணுக்கு தெரியுது, ஆழ்தான் தெரியுது, தொழுக தெரியுது, நோம்பு தெரியுது, ஹஜ்ஜில் ஆள் தெரியுது, அமல் தெரியுது, இது எப்படி இருக்கு? அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க பிழையா வழங்கிக்கிறீங்க, மீசான் தராசல்ல அல்லாஹ் நீதமா நடப்பான். உலமாக்கள் இருக்கிறாங்க, இதன் மூலமாக மோத்தஜிலாக்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் ஸல்லல்லாஹுவுடைய சுன்னத்துக்கும் மாற்றம் செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்றா, அமல்களை நிறுத்துறதுக்கு மீசான வச்சிருக்கிறோம். எதுக்காக? அடியார்களை நிறுத்து காட்டணும். அவர்களை காட்டினா முதல் சாட்சியாக அவர்களே அவர்களுக்கு சாட்சியாகுவாங்க. நிறுத்து காட்டியாச்சு இந்த அமல் போதாது, நிறுத்து காட்டியாச்சு இந்த அமல் போதும், அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாகிறதுக்காக அல்லாஹ் அப்படி செய்திருக்கிறார். சில சில சலபு சாலிகள் சிலரும் மீசான் என்கிறதுக்கு அல் அதுலு வல் கலான்னு தஃப்ஸீர் செஞ்சுக்கிறான் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. விசேஷமான எது எப்படி இருந்தாலும் பெரும்பான்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தர ஏகோபித்த ஒருமித்த கருத்து மீசான் என்ற தராசிதா. அதை நாங்க அகீதாவாக நம்பியாகும். சரி, இப்ப ஒரு கேள்வி, தராசி இருக்குது, அமலை எப்படி நிறுக்க போறான்? அமல் கண்ணுக்கு தெரியுது இல்ல, தொழுகையை எப்படி போடுற? பேக்ல கட்டுறதா? எப்படி தொழுகையை தட்டுல போட போறான்? ஜகாத்தை எப்படி போட போறான்? அதுல பல கருத்துகள் உலமாக்களுக்கு இருக்கு. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கருத்து என்னன்னா, அல்லாஹு தஆலா அமல்களுக்கு கியாமத்தில உருவம் கொடுப்பார், அல்லது இந்த அமல்களை சில உருவங்களுக்குள்ள நுழைவிச்சு அமல்கள் நல்லவர்களுடைய அமல்களுக்கு அழகான உருவம் கொடுத்து, தீயவர்களுடைய தீய செயல்களுக்கு அலங்கோலமான உருவம் கொடுத்து, அந்த உருவத்தை தான் தராசில வச்சு நிறுக்கப்படும். இங்க உருவம் இல்லாத அமல்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் உருவம் கொடுப்பார். இரண்டாவது கருத்து, இது இமாம் இப்னு ஹூரத், இமாம் அல் ஹரமைன் அபுல் மாலி, அல்லாமா குர்துபி, அதோட அல்லாமா ஆலூசி அவர்களுடைய தஃப்ஸீர்ல பெரும்பான்மையான உலமாக்கள் கருத்து என்றாங்க, அமல்களை பதிவு செய்த ஏடுகள் நிறுக்கப்படும். அமல் நிறுக்கிறது இல்ல, வலதிலே இடதிலையும் ரகீபும் அசீதும் அலைஹிம் ஸலாம் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார், அந்த ஏடு நிறுக்கப்படும். மூணாவது கருத்து, அதுதான் சரியான கருத்து, அமலே நிறுக்கப்படும். அமலுக்கு உருவம் கொடுக்கப்படுறதும் இல்ல, அமல்கள் எழுதப்பட்டு ஏடு நிறுக்கப்படுறதும் இல்ல, இந்த அமலையே அல்லாஹ் நிறுப்பார். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, பல ஆதாரங்கள் காண்பிக்கிறாங்க, இந்த ரெண்டு ஆதாரத்தை மட்டும் பார்ப்போம். அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபு தாவூதில் திருமதியில் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்படுது. கியாமத்துடைய நாளையில மீசானுடைய தராசில வைக்கப்படுகிற அமல்களில் நற்குணத்தை விட பாரமான ஒன்றுமில்லை. அந்த ஹதீஸ் என்ன காட்டுது? நற்குணம் தராசில போடப்படுகிறது, நற்குணத்துக்கு உருவம் இல்ல, அல்லாஹ் கியாமத்தில் அந்த தராசில வச்சு நிறுத்திடுவார். இரண்டாவது ஆதாரம், அபு ஹைசமா ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட ஃபவாயிதில் எழுதக்கூடிய ஹதீஸ், அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தூதுல் மவாஸீன் யௌமல் கியாமா, கியாமத்தில் தராசுகள் நிறுவப்பட்டு தீமைகளும் நன்மைகளும் நெருக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மீசான் என்ற தராசில் நன்மைகள் நெருக்கப்படும் போது அந்த இடத்தில் ஒரு மலக்கு பொறுப்பாக இருப்பார். அல்லாமா லால் காயி ரஹ்மத்துல்லாஹி கிதாபை சுன்னால் எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஹுதைஃபாவுடைய ரிவாயத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் மீசானுடைய தராசுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. இப்ப நாங்க கடைசி ஹதீஸுக்கு வந்து பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. இஸ்னாதில் உள்ள ராவிகளை பத்தி பேசணும், அதெல்லாம் பேசினா மிச்ச நேரம் போயிடும். சுருக்கமாக பொதுமக்கள் இருக்கிறதால எல்லாருக்கும் விளங்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் பேசணும். முதலாவது ராவியாக அஹ்மத் இப்னு இஷ்காப் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத் முஹம்மது இப்னு ஃபுதைல், அவர்களுடைய உஸ்தாத் உமாரத் இப்னு கஅகா, அவர்களுடைய உஸ்தாத் அபு ஸுர்ஆ ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுடைய உஸ்தாத் சையதுல் முஹத்தித்தீன் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்றாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமதானி ஹபீபதானி இலர் ரஹ்மான், இரண்டு வார்த்தைகள் இருக்குது ரஹ்மானுக்கு மிக விருப்பமானது, ஹபீபதானி அலல் லிசான் நாவுக்கு மிக லேசானது, சகீலதானி ஃபில் மீசான் மீசானுடைய தராசில மிகவும் பாரத்தை காட்டக்கூடியது. அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், தஸ்பீஹுடைய அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ்வை தஹ்மீது செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள் மீசானுடைய தராச கனமாகும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை பத்தி கடைசியாக அறிவித்த ஹதீஸ்லயும் சையதுல் முஹத்தீஸீன தான் கொண்டு வந்தீங்க, அது அபூ ஹுரைரா, அல்லாஹ் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் அவர்களுடைய கராமத்தை அற்புதத்தை வச்சிருக்கிறார், பல அற்புதங்கள் எழுதிக்கிறார். அதில் உண்ட சஹாபாக்களை யாரும் தரக்குறவாக பேசிடக்கூடாது, சஹாபாக்களை யாரும் ஒன்றுமே தெரியாதவங்க என்று நினைச்சிடக்கூடாது. அதுக்காக இந்த சரித்திரத்தை மட்டும் ஞாபகம் காலி அபு தையீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க பக்தாதில ஜாமியுல் மன்சூர் அல் மன்சூர் என்ற அந்த ஜும்மா பள்ளியில ஒரு ஆய்வு நடத்தி கொண்டிருந்தோம், மஜ்லிஸு நவர். அப்ப ஹுராசான சேர்ந்த ஒரு வாலிபர் வந்தார், அவர் வந்து ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மசாலா அவர் பேசினார், மசாலத்துல் முஸ்ஃபாத், அதாவது வியாபாரம் செய்த நேரம் ஏமாற்றுல ஒரு முறை. உதாரணத்துக்கு ஒரு மாடு இருக்கு, இந்த மாட்டை விற்கும் போது இவர் என்ன செய்யறாரு, ரெண்டு மூணு நாள் பால் கறக்காம அதன மடியில பாலை சேமித்து வச்சு இந்த பாலில் இந்த மாட்டிலிருந்து நிறைய பால் கறக்கலாம் என்று மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த பாலை சேமித்து வச்சு அந்த மாட்டை விற்கிறார். இது சம்பந்தமான மசாலாவில அந்த ஹுராசானி வாலிபர் அவரு கேட்டாரு, இது கூடாது என்றதுக்கு ஆதாரம் தான். கடைசியாக அங்கிருந்த ஒருத்தர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுங்க இது சம்பந்தமான ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இந்த ஹதீஸ் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த மனுஷன் என்ன செஞ்சார்னா, வாலிபர் வாலிபர் பாருங்க, இதுதான் துணிவு வரக்கூடாத இடத்துல வர துணிவு. ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை ஜெர்ம் செய்ய ஆரம்பிச்சார், ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை குற்றம் சுமத்த ஆரம்பிச்சார். அபூ ஹுரைராவா கைரு மக்பூலில் ஹதீஸ், அவருடைய ஹதீஸ் கபூலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்றாங்க காலி அபு தையீப், நாங்க பார்த்து கொண்டிருந்தோம் மஸ்ஜிதுடைய முகட்டிலிருந்து ஒரு பெரிய பாம்பு குதிச்சு, பெரிய ஒரு பாம்பு, அது குதிச்ச உடனே மஜ்லிஸ்ல இருந்து எல்லாரும் கலஞ்சி ஓட ஆரம்பிச்சார். அந்த பாம்பு குறி வச்சு விரட்டுது அந்த வாலிபர், அவரும் கத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு சொல்லப்படுகிறது, உன்னதா இந்த பாம்பு குத்த வருது, கடைசி அவரே சொன்ன வார்த்தையை வாபஸ் எடுக்கிறேன், அதுல தபூ ஹுரைராவை பத்தி நான் தரக்குறவா பேசிட்டேன், அதோட அந்த பாம்பு போயிட்டு. ஹாஃபிஸ் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீர் ஆலம் நுபலா இரண்டாவது பாகம் 618வது பக்கத்தில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுல பாப்போம், இந்த ஹதீஸ்ல ஒரு ரெண்டு பகுதியை தான் பார்க்கணும். சகீலதானி ஃபில் மீசான், மீசானுக்கு பாரமான வார்த்தை. இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க. மீசான மீசானுக்கு பாரமான வார்த்தை. அதே மாதிரி அவங்க ஒரு பகுதி சொன்னாங்க, மனிதர்களுடைய அமல்கள் நெருக்கப்படும், அதுவுக்கும் இது ஆதாரம். சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி என்பது ஒரு தஸ்பீஹ், மனிதனுடைய அமல் அது நெருக்கப்படுகிறது. அடுத்ததாக புரியக்கூடிய ஒரு விஷயம் தான், அல்லாஹ்வுடைய சிறந்த மனப்பான்மை, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய உதவி எவ்வளவு பெரியதுண்டா, சின்ன அமலுக்கு பெரிய கூலி கொடுக்கிறான். சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு காற்று வாயிலிருந்து நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று, எந்த கஷ்டமான எழுத்துகளும் உச்சரிப்புக்கு சிரமமான இஸ்திலாவுடைய வார்த்தைகளும் அதுல பெருசா இல்ல, இலகுவாக ஒரு சிறுவனுக்கும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் மீதான அதை கொண்டு கனமாக்குறா, சின்ன அமலுக்கு பெரிய கூலிய கொடுக்கிறாங்க. மிக லேசான பாருங்க, நாவுக்கு லேசுங்கிறாங்க, நாவுக்கு லேசி அர்த்தம் அமல் சின்னது, மீசானுக்கு பாரம் என்றாங்க, அப்ப சவாபு அதிகமானது, சின்ன அமல் பெரிய கூலிய கொடுக்கிறாங்க. இதன் மூலமாக உணர்ந்துறாங்க, சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அமல்களும் மனசுக்கு பாரமாதான், மனசி பாரமாய். ஆனால் இந்த சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி மிக லேசாக இருக்குது, உடலுக்கும் லேசா இருக்குது, ஆனா கூடிய அமல கொடுத்து. நல்ல ஒரு படிப்பினியான விஷயத்தை நாங்க பதிவு செஞ்சுக்கிறோம். தாபீங்கள்ல இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, இது எங்க எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான், ஏன் ஏன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது கஷ்டமாயிருக்கு, தொழுகைக்கு வாங்கண்டா சரியான கஷ்டமாய், குர்ஆன் நோதுங்கண்டா மனசு பாரமாய், அதே நேரம் பாவங்களை சொல்லும் போது மனசுக்கு பாரம் இல்ல, நன்மையை சொல்லும் போது பாரம், பாவத்தை சொல்லும் போது பாரம் இல்ல. என்ன காரணம் சொல்றாங்க அவங்க, அல்லாஹ்வோட சோதனை அது, இம்திஹான். என்ன இம்திஹான்? நன்மையை சொல்லும் போது மனிதனுக்கு முன்னுக்கு வருமா, அதோட கசப்பு, அதோட இனிப்பு மறைஞ்சிரும், மறைஞ்சிரும். நன்மையில் உள்ள கசப்பு முன்னால வரும். இப்ப சுபகு கெளப்பினே பாருங்க, சோம்பரையே தனிய புடிக்கோருமே நடந்து போகணுமே பள்ளிக்கு, அதுதான் முன்னுக்கு வரும். இதுக்கு இத்தனை கோடி நன்மை வரும், அது மறைஞ்சிடும், மறைஞ்சிடும், அது உடனே வராது. அதனால உங்களோட மனசு பாரமாக சொல்றாங்க, அந்த மனதுக்கு வரக்கூடிய பாரத்தினால அந்த நன்மையை விட்டுறாதீங்க. ஒரு தீமையை சொல்லும் போது அதோட இனிப்பு தான் முன்னுக்கு வரும். கடைசியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாபோட கடைசி பாடமாக மீசான தெரிவு செய்ததுக்குள்ள காரணம், ஆரம்ப ஹதீஸ்ல எந்த அமலை நீங்க செஞ்சாலும் நீயத்தை வச்சுதான் அல்லாஹ் அமல்களுக்கு கூலி தருவான். ஆரம்ப ஹதீஸா இருக்காங்க, கடைசியாக சொல்றாங்க எந்த அமலை தான் செஞ்சு முடிச்சாலும் நிறுத்த பிறகு ரெண்டு ரெண்டு முடிவாகும், நிறுத்தா கதை முடிஞ்சு, ஒன்றோ சொர்க்கம் அல்லது அதுக்கு அடுத்த இடம். அதனாலதான் வஸ்னுடைய மீசானுடைய பாடத்தோடு முடிக்கிறாங்க. கடைசியாக நுபுவத்துடைய இந்த இல்ம யாரெல்லாம் படிக்கிறாங்களோ ஓதுறாங்களோ அவர்கள் இந்த இல்ம கற்கக்கூடியவர்களுக்கு எங்கட உலமாக்கள் மூன்று நிபந்தனைகளை சொல்றாங்க. நுபுவத்துடைய இல்ம கற்கக்கூடியவர்கள் முறையாக கற்று ஒரு தகுந்த ஆலிமாக உருவாகி வரணும்னா மூணு விஷயங்கள் அவருக்கு இருக்கும். முதலாவது நீயத்தை சீராக்கும், இந்த கல்வியை கொண்டு சம்பளம் என்ன நோக்கம் அல்ல, பட்டதாரியாக என்ன நோக்கம் அல்ல, துனியாவுடைய பதவிகளை அடைகிறது நோக்கமல்ல, மக்கள் என்ன பார்த்து புகழ்றது என்ன நோக்கமல்ல, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது, நாம் படித்த கல்வியை அமல் செஞ்சு மற்றவர்களுக்கு எட்டி வைக்கிறது, தீன உலகத்திலே இகாமத் பண்றது என்ன நோக்கம். இரண்டாவது சொல்றாங்க, உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்தும், நீயத்தை சீராக்குங்க, உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்துங்க. கற்று தாரவரை கண்ணியப்படுத்தல, அவர் கற்று தந்ததும் மனதில் நிக்காது, கண்ணியம் இருந்தா தான் மனதில். மூணாவது, ஓதக்கூடிய காலத்துல நிறைய சோதனைகள் வரும். சையதுனா அபூ ஹுரைராவுக்கு வந்தது போல, ஹஜ்ரத் இமாம் அஹ்மதுக்கு வந்தது போல, அந்த நேரத்துல பொறுமையாக இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இல்ம தேடக்கூடியவங்களுக்கு ஒரு நசீஹத் செஞ்சாங்க. அதுல சொன்னாங்க, யார் இந்த இல்ம ரெண்டு நிலைமையில படிக்கிறாங்களோ வெற்றி அடையவே மாட்டாங்க. பெரிய அல்லாமாவை ஓதிப்பார், பெரிய ஒரு மதரசாவில் ஓதி ஒன்னரை கண்டக்கு சர்டிபிகேட் எழுதிப்பார், அதை கொண்டு ஆளாக. ரெண்டு விஷயம், முதலாவது ஆசை இல்லாம, ஆசை இல்லாம சடைவடைந்து தமிழ், இரண்டாவது யாருக்கும் எனக்கு தேவையில்லை, இந்த தேவையெல்லாம் பூர்த்தியாகும், கை நிறைய காசு வசதி, இந்த ரெண்டும் இருந்தா அவர் இந்த இல்ம தேடி வெற்றி அடைய மாட்டார். யாரு யாரு எனக்கு தொண்டுமே இல்ல, அல்லாட்ட தான் அடையணும் என்ற எண்ணத்துடனும் நெருக்கடியான வாழ்க்கை வந்தா அதையும் சகித்துக் கொண்டு உலகத்தை திரும்பி பார்க்காம இல்முக்கு ஹிஸ்மத் செய்யணும்னு போறாரோ, அவர் வெற்றி அடைவார் சொன்னார். அதோட முக்கியமாக துனியாவோட முஹப்பத், துனியாவில பெரிய ஆளாகணும், துனியாவில பெரிய வசதியோடு இருக்கணும், எல்லாரும் விட கொடி கட்டி பறக்கணும், இந்த துனியாவுடைய தவிர்ந்து இருக்கிறதும் இல்ம உண்மையான இல்ம உண்டாக்கி கொள்றதுக்கு ஒரு ஷர்த்தாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். இது இல்ம கற்றுக்கொள்றவங்க, சரி சரி கற்ற இல்ம நீங்க பாதுகாக்க போறீங்க. இப்ப சிலபஸ் முடிச்சாச்சு, இந்த எதிர்காலத்தில் உங்களை விட்டு பெய்த்திடாம இருக்க ரெண்டு விஷயம் நீங்க செய்யும். முதலாவது விஷயம் அல் முதாக்கரா, அடிக்கடி இந்த இல்ம முதாலா செய்யும். இரண்டாவது உங்களோட உஸ்தாதுமார்களை எப்பவுமே இஹ்திராம் பண்ணும். அல் முதாக்கரா வஹ்திராமுல் மஷாயிஸ், இந்த ரெண்டும் இல்மு உங்களிடத்துல பாக்கியாக இருக்கிறதுக்குள்ள வசீலாவாக காரணிகளாக எங்கட உஸ்தாதுமார்கள் உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை கபூல் செய்து இந்த இவர்கள் ஓதிய எல்லா பாடங்களையும், தரிசுக்காக செய்த தியாகங்களையும் இவர்களுடைய உஸ்தாதுமார்களை அல்லாஹ் கபூல் செய்து இல்மிலும் அமலிலும் தாவத்திலும் முன்னணியில் ஈடுபடக்கூடிய சக்தியையும் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. கடைசியாக மூன்று தடவை இந்த தஸ்பீஹாத்தை சொல்லி கிதாபை முடிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, سبحان الله العظيم، سبحان الله وبحمده، سبحان الله العظيم، سبحان الله وبحمده، سبحان الله العظيم. قل للكون وقل. السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.